கல்வியாளர் போ கனகசபாபதி அவர்கள் குறித்த நினைவு பகிர்வு. இந்த நினைவு பகிர்விலே தனது கருத்துரையை வழங்குவதற்காக ஆய்வாளர் பத்திரிகையாளர் திரு திருச்செல்வம் அவர்களை நாம் இப்பொழுது கனடாவிலே இருக்கின்ற அவரை தொலைபேசியினூடாக இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா.
வணக்கம் பிரபா. வணக்கம் நேயர்களே.
திரு போ கனகசபாபதி அவர்களை நீண்ட வருடங்களாக அறிந்தவர், அவரோடு வாழ்ந்தவர் என்ற ரீதியிலே நீங்கள் அவரை மிகவும் அறிவீர்கள். அத்தோடு அவருடைய இன்னொரு பரிமாணமாக, போ கனகசபாபதி அவர்கள் ஒரு கல்வியாளராக பல நன்மாணாக்கர்களை உருவாக்கியிருக்கின்றார். அவருடைய இன்னொரு பரிமாணமாக, ஒரு படைப்பாளியாக தன்னுடைய கல்வி அறிவை பல கட்டுரைகளின் வாயிலாகவும் பல கதைகளின் வாயிலாகவும் நனவிடை தோய்தல் வழியாகவும் பாய்ந்திருக்கின்றார். அந்த ரீதியிலே நிறையவே அவருடைய அந்த இலக்கிய பணியை நீங்கள் அறிவீர்கள். போ கனகசபாபதி அவர்களை நீங்கள் சந்தித்த விதம், அவரோடு அந்த பழகிய அனுபவங்களை இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ள முடியுமா?
நன்றி பிரபா. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பற்றிய நினைவுகளை மீட்பதற்கு தந்ததற்கு. பொதுவாக எல்லா பாடசாலைகளுமே ஒரு அதிபர் இருந்திருப்பார். அந்தந்த பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் அதிபர் என்று அழைக்கும் பொழுது அந்த பெயர் அந்த பாடசாலையின் அதிபரை சுட்டுவதாகவே பொதுவாக அமையும். ஆனால் ஒருவர் நீண்ட காலத்துக்கு முன்னர் அதிபராக கடமையாற்றி ஓய்வு பெற்ற பின்னரும் பொதுவாக அதிபர் என்று சொன்னதும் புலம்பெயர்ந்த நாடுகளிலே நினைவுக்கு வரும் ஒருவராக இப்பொழுது அமரராகியுள்ள திரு பொன்னையா கனகசபாபதி அவர்கள் எங்கள் முன்னால் காட்சி தருகின்றார். கல்வித்துறையில் அவர் ஈடுபாடு கொண்டவர் என்பதற்கு அப்பால் அவருடைய பிற்காலம், முக்கியமாக கடந்த ஒரு கால் நூற்றாண்டு காலம், அவர் கனடாவிற்கு 1988 ஆண்டில் வந்திருந்தார். 1989-1990களுக்கு பின்னரான அவருடைய அந்த பிற்பகுதி, அந்த கால் நூற்றாண்டுதான் அவருடைய வாசிப்பு ரசனையையும் அவருடைய தேடல் முயற்சிகளையும் ஒன்று சேர்த்து இந்த தமிழர் சமூகம் அவர் ஊடாக பல நன்மைகளை பெற்றுக் கொண்டது. அந்த தேடல் என்பது வெறுமனே அவருடைய சுய வாழ்க்கைக்கு பயன்படுவது என்பதற்கு அப்பால் அதை முற்றும் முழுதாக கனடிய தமிழர் சமூகத்துக்காக வழங்கிய ஒரு பெருமை அதிபர் கனகசபாபதி அவர்களுக்கு உண்டு. அவருக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் இறக்கும் பொழுது 79 வயது. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் அவருடைய 75வது பிறந்த நாளை மிக சிறப்பாக கனடிய தமிழர் சமூகம் கொண்டாடியது. 1995 ஆண்டிலே அவருடைய மணிவிழா கனடாவில் நடைபெற்றது. கனடாவிலே தமிழர் சமூகத்தில் நடைபெற்ற மணிவிழாக்கள் வரிசையில் 2வது மணிவிழா அவருடையது. அந்த மணிவிழா குழுவினுடைய தலைவராக கடமையாற்றி அந்த விழாவுக்கும் தலைமையாற்றுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததற்கு நான் இப்பொழுது பெருமை கொள்கிறேன். ஒரு முழு நாள் நிகழ்வாக அவருடைய அந்த மணிவிழா நடைபெற்றது. அந்த மணிவிழாவிலே அவர் பற்றிய ஒரு கட்டுரைகளையும் கவிதைகளையும் தாங்கிய மணிவிழா மலர் வெளியிடப்பட்டது. இதற்கும் அப்பால் அவருடைய 1வது நூல் கூட அந்த மணிவிழாவிலே தான் வெளியிடப்பட்டது. அதற்கான ஒரு காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் கனடாவிலே தமிழர் தகவல் என்று ஒரு மாதாந்த சஞ்சிகை வந்து கொண்டிருக்கிறது. 1991 இப்பொழுது 24 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றது. அதனுடைய ஆசிரியராக நான் கடமையாற்றி வருகின்றேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இங்கிருந்து ஆரம்பமாகிறது, எவ்வாறு அவருடன் ஏற்பட்ட தொடர்பு என்பது. அந்த வேளையிலே இவர் 1991 மூன்று பணிகளை ஆற்றிக் கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியும் அவர் 1988 இங்கே வந்தார் தன்னுடைய மனைவியோடும் 4 பிள்ளைகளோடும். வந்த அந்த ஆண்டிலேயே அவருடைய மனைவியார் புற்றுநோயினால் இறந்து விட்டார். 2 சிறு பெண் குழந்தைகளையும் 2 ஆண் மக்களையும் அவர் வளர்க்கின்ற பெரும் பொறுப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த பெரும் பொறுப்பை அவர் ஒரு சுமையாக கருதாமல், ஒரு முறை தமிழர் தகவலில் ஒரு கட்டுரையிலே தன்னை பற்றி குறிப்பிட்டிருந்தார், தாயுமானவர் என்று. தான் தந்தை மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு தாயுமானவராக, அதாவது அவர்களுடைய தேவைகளை கவனிப்பது, அதாவது நிதித்துறை சம்பந்தப்பட்ட விடயங்கள், வீட்டு நிர்வாகம் மட்டுமல்ல, சமையலும் கூட அவரே செய்து அந்த பிள்ளைகளை சின்னதுலேருந்து வளர்த்து கொண்டு வந்தார். வளர்த்து கொண்டு வந்து அவருடைய இறக்கு, அவருடைய மறைவு இறக்கும் பொழுது அவருடைய கடைசி பிள்ளைக்கு 9 வயசு மட்டும்தான். அப்ப இவ்வாறான ஒரு சூழலிலே அவர் இவ்வாறு தன்னுடைய குடும்ப சுமையை சொன்ன 3 தொழில் புரிந்து கொண்டு வந்தார். பகலிலே ஒரு தொழில் புரிந்தார். அப்பொழுது அவர் கல்வி சபையிலே பல்கலாச்சார ஆலோசகராக பகுதி நேரத்தில் கடமையாற்றிக் கொண்டிருந்தார். அதுதான் அவர் துறை சார்ந்த பணி. ஆனால் பொருளாதார தேவையை கருதி அவர் ஒரு செக்யூரிட்டி கார்டாகவும் ஒரு கட்டிடத்திலே கடமையாற்றினார் சில மணத்தியாளர்கள். அதை விட சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒரு எரிபொருள் நிலையத்திலே முகாமையாளராக காசாளராக கடமையாற்றிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் பார்த்த பிறகு ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு பிரபலியமான அதிபராக இருந்தவர் தெல்லிப்பிடம் மாஜனா கல்லூரியில், அதற்கு முன்னர் புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியில் அதிபராக கடமையாற்றியவர். அதான் அவருடைய முதலாவது அதிபர் நியமனம். இது தவிர புகழ்பெற்ற ஒரு விலங்கியல் ஆசிரியர். நீங்கள் 5 கண்டங்கள் எங்கு போனாலும் அவரிடம் இருந்து கல்வி கற்ற மாணவர்கள் பலர் மருத்துவர்களாகவும், மருத்துவ கலாநிதிகளாகவும், மருத்துவ பேராசிரியர்களாகவும் கடமையாற்றியிருந்தார்கள். இதை நான் என்னுடைய நேரடியான அனுபவத்தில் நான் சொல்லுவேன். நான் ஒருமுறை கலிபோர்னியா லங்கஸ்டர் வைத்தியசாலைக்கு சென்ற பொழுது அங்கு கடமையாற்றிய ஏறத்தாழ 30 வைத்தியர்களில் 25 பேர் தமிழர்கள். அவர்களில் 3 பேர் தவிர மிகுதி 22 பேருமே அவரிடம் கல்வி கற்றுத்தான் அவர்கள் பல்கலைக்கழகம் சென்று மருத்துவர்களாக வெளியேறியுள்ளார்கள். உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்திலே இங்கிலாந்தில் இருக்கின்ற கைனோகாலஜிக்கல் அசோசியேஷனுடைய தலைவராக இருப்பவர் வைத்திய கலாநிதி அருள்குமார் சபாரட்னம். அவர் தான் அந்த நாட்டிலே எலிசபெத் மகாராணியாருடைய விருதையும் பட்டத்தையும் பெற்ற ஒரே ஒரு தமிழர். அவர் கூட இவருடைய மாணவர். அவர் அந்த பட்டம் பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு வழங்கிய செவியிலே தான் இவ்வாறு இந்த மருத்துவத்துறையிலே இவ்வாறு பெருமை பெற்றவராக வருவதற்கு அடிப்படை காரணம் தன்னுடைய ஆசான் என்று. நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு கல்லூரியிலே ஆசிரியராகவும் அதிபராகவும் கடமையாற்றிய பலர் இருந்திருக்கிறார்கள். ஆசிரியர் என்பது போதித்தல், அதிபர் என்பது நிர்வாக கடமை. அநேகமாக அதிபர்களாக கடமையாற்றியவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியர்களாக புகழ் பெற்றது ஒரு குறைவு. காரணம், அவருடைய நிர்வாக கடமை அவர்களை அவ்வாறான அந்த வழியிலிருந்து தடுத்துவிடும். ஆனால் இவர் அதிபராக கடமையாற்றிக் கொண்டு சோமஸ்கந்தா கல்லூரியிலும் சரி, மாஜனா கல்லூரியிலும் சரி, அந்த 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 பாடசாலைகளிலே அவர்தான் விலங்கியல் ஆசிரியராகவும் இருந்தார். அதனால் தான் அந்த மருத்துவத்துறைக்கு பெருந்துகையான மாணவர்களை அனுப்பக்கூடியதாக அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் தனியார் கல்வி நிலையங்களிலும் கூட மாலை வேளைகளிலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விலங்கியலை கற்பிக்கின்ற ஆசிரியராக, அதனால் மாஜனா கல்லூரியில் கல்வி கற்காத மற்ற பாடசாலைகளில் கல்வி கற்ற பெருந்தொகையான மாணவர்கள் இவரிடம் தனியார் கல்வி நிலையங்களிலே அந்த விலங்கியல் பாடத்தை கற்று பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய வாய்ப்பு பெற்றார். இதுதான் அந்த மிக பெருந்தொகையான மாணவர்கள் அவருக்கூடாகத்தான் மருத்துவராக வந்தார்கள் என்ற பொழுது சிலர் நினைக்கக்கூடும், அவ்வளவு பெருந்தொகையானவர்கள் வாறு மஜனா கல்லூரியில் கல்வி கற்றார்கள். அப்படி இல்லை, யாழ்ப்பாணத்தில் உள்ள சகல பாடசாலைகளிலும் கல்வி கற்றவர்களும் விலங்கியல் பாடத்திற்கு தனிப்பட்ட முறையிலே கல்வி நிலையங்களிலே இவரை தெரிந்தெடுத்தார்கள் என்பதுதான் அந்த அடிப்படையான உண்மை. இரண்டாவது, இவ்வாறான ஒரு தொடர்பு எனக்கும் அவருக்கும் இடையிலே 89ஆம் ஆண்டில் தான் கனடாவுக்கு வந்தேன். நான் 90ஆம் ஆண்டிலே தமிழர் தகவலை விடுவதற்கான ஆயத்தங்களை செய்த பொழுது நான் கண்ட விடயம், கனடாவிலே தமிழ் பெற்றார்கள் அவ்வளையிலே பெரும் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒன்று மொழி ஆற்றல் இல்லாமை, பிள்ளைகள் பாடசாலையிலே எவ்வாறு கல்வி கற்கின்றார்கள், பள்ளிகள் பிள்ளைகளுக்கான தொடர்பு மொழியாக தங்களால் பாடசாலைகளுக்கு சென்று ஆசிரியரோடு உரையாட முடியவில்லை என்றெல்லாம் பிரச்சனைப்படும் பொழுது இவர் ஒருவர் தான் அந்த கல்வி திணைக்களத்திலே பல்கலாச்சார ஆலோசகராக தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக கடமையாற்றி கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் நான் அவரை அணுகி கேட்டேன், ஒவ்வொருவராக நீங்கள் ஆலோசனை வழங்குவதும் ஒவ்வொருவர் உங்களை தேடி வருவதும் என்பதை விட இந்த விடயங்களை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தொடர்ச்சியாக, அதாவது ஒரு பாடசாலையில் புலம்பெயர்ந்த ஒரு தமிழர் சமூகம், அந்த வேளையிலே உங்களுக்கு தெரியும் இங்கே எந்த வெளியீடுகளுமே எங்கள் தாய்மொழியில் கிடையாது. அரசாங்கத்தினுடைய தகவல் வெளியீடு எல்லாம் முழுமையாக ஆங்கிலத்தில் அல்லது பிரெஞ்சு மொழியில் தான் இருக்கும். பின்னே காலங்களில் வந்தது போல மொழிபெயர்ப்பிச்சவைகளோ தமிழர் சமூக அமைப்புகளோ இல்லாத ஒரு காலத்தை பற்றித்தான் நான் இப்பொழுது குறிப்பிடுகிறேன். 89ஆம் ஆண்டிலே அப்பொழுதுதான் நான் அவருக்கு கல்விசார் கட்டுரைகளை பெற்றார்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவக்கூடிய விடயங்களை இலகு நடையிலே நீங்கள் நல்லது. அவர் உடனே எனக்கு ஒன்று சொன்னார், திரு எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நான் ஒரு எழுத்தாளரல்ல, நான் ஒரு முறையுமே எழுதவில்லை. எனக்கு எழுதுவதிலே சில சங்கடங்கள் இருக்கும், சில தமிழ் சொற்களை நான் சரியாக பயன்படுத்துவதை கஷ்டமா இருக்க வேண்டும். இவர் சென்ற கிறிஸ்தவ கல்லூரியிலே ஆங்கில மொழியிலே தான் விலங்கி ஏற்பட்டதாரியாகி தங்கப்பதக்கம் பெற்ற ஒரு மாணவன் அந்த காலத்திலே. நான் சொன்னேன், பரவாயில்லை, நீங்கள் எழுதுங்கள், நாங்கள் இயலுமானவரை அதை நல்ல இலகு நடையிலும் தமிழிலும் மாற்றுவோம், போக போக நீங்களே அந்த விடயங்களை எங்களிலும் பார்க்க சிறப்பாக எழுதுகிறீர்கள் என்று அதுதான் நடைபெற்றது. ஒரு 2-3 ஆண்டுகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் சில விடயங்களை தமிழிலே சொல்வதற்கு, ஆனால் அவருடைய திறமை அங்குதான் வெளிப்பட்டது. அவருடைய இந்த கட்டுரைகளை நீங்கள் பார்ப்பீர்களானால், கல்வி தத்துவம், ஒப்பீட்டு கல்வி, கல்வி உளவியல், தமிழ் மொழி கல்வி, அது கற்பித்தல் உள்ள முறை, அதற்கு போதிய தமிழ் ஆசிரியர்கள் இல்லாத ஒன்று. ஏன்னா கனடாவிலே உங்களுக்கு தெரியும், தமிழை வந்து 2ஆம் மொழியாகத்தான் நம்முடைய பிள்ளைகள் கற்றார்கள். இங்கிலீஷ் தான், ஆங்கிலம் தான் முதலாவது மொழியாகவும், தமிழ் ஆஸ் எ செகண்ட் லாங்குவேஜ் பாடசாலைகளிலே 25 மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் தாங்கள் தமிழ் கற்க விரும்புவதாக விண்ணப்பம் செய்தால் ஒரு தமிழாசிரியர் நியமிக்கப்படுவார், அது வாரத்திலே 1 நாளைக்கு 2 மணித்தியாலங்கள் தமிழ் கற்பிக்க. அப்படியான அந்த ஒரு நிலைப்பாட்டிலே ஏறத்தாழ 100க்கும் அதிகமான தமிழ் ஆசிரியர்கள் டொரண்டோவிலே தமிழ் பொதுப்பொருளாக நியமனம் பெற்றார்கள் என்றார் பாடசாலைகளில். அது பகுதி நேரம்தான். அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் அமரர் போனாக்கனசுவாதி அவர்கள். அவருடைய அந்த முயற்சி, தன்னுடைய தனக்கு வழங்கப்பட்ட அந்த பதவி ஊடாக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி அந்த தமிழ் மொழி கல்விக்கு இங்கே ஒரு ஆரம்பத்தை கொடுத்தது. இன்று இலங்கையிலே தமிழ் விரிவுரையாளராக, தமிழ் பேராசிரியராக குறிப்பிட்டு சொல்வதானால், கலாநிதி பார்வதி கந்தசாமி, முன்னாள் பேராசிரியர் கலாநிதி நாவண்ணா சுப்பிரமணியன், முன்னாள் பேராசிரியர் கலாநிதி ஈனா பாலசுந்தரம் போன்ற யாழ்ப்பாண பல்கழகத்தினுடைய முன்னாள் விரிவுரையாளர்களும் பேராசிரியர்களும் இங்கே பாடசாலையிலே தமிழை ஒரு பாடமாக கற்பிக்கின்றார்கள் என்றால் தொழில் ரீதியாகவும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், அதே வழியிலே எதிர்கால சந்ததிக்கு தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். அதுக்கு வழிவகுத்தவர் இதை யாருமே மறக்க மாட்டார்கள். இதனைத்தான் எல்லோரும் என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அது அதிபர் போனாக்கனசுவாமி அவர்கள் தன்னுடைய கட்டுரையினூடாக இதனை அவர் வலியுறுத்தி வந்தார். சில வேளைகளிலே சிலர் கேட்டார்கள், கனடாவிலே ஆங்கிலம் பிரெஞ்சும் தானே 100 மொழிகள், தமிழை கற்பதால் என்ன பயன் என்று கூட ஒரு கட்டத்திலே இங்கே பெற்றோர் கேட்டதுண்டு. தங்களுடைய பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேசுவதும் ஆங்கிலத்தில் உரையாடுவதும் ஆங்கிலத்தில் எழுதுவதும் தான் ஒரு கௌரவமான மதிப்பான விடயம் என்று கருதிய வேளையிலே இல்லை, தாய்மொழி ஏன் முக்கியம் என்பதை, லாப நட்டம் பார்ப்பதற்குரிய மொழி அல்ல தமிழ் மொழியை கற்பதால் என்ன லாபம் என்று கேட்பதற்கு அடிப்படையிலே என்னதற்கு தெரிவு என்றதற்கு உணர்ந்து அவர் ஒரு பெரும் பணியை செய்தார் டொரண்டோவிலே. அதான் கூடுதலாக தமிழர்கள் வாழ்கின்ற அவர் உள்ள ஒரு இடம் டொரண்டோவிலே தமிழ் பெற்றார் அமைப்பொன்று உருவாக்கினார். இது ஒரு சாதாரண முயற்சி அல்ல. திக்கு திக்காக ஒவ்வொரு வட்டாரமாக ஒவ்வொரு தொகுதியாக சிதறி கிடக்கின்ற தமிழ் பெற்றாரை ஒன்றிணைத்து தமிழ் பெற்றார் அமைப்பொன்று உருவாக்கி அவர்களும் கூட பெற்றோரியம், அது ஒரு புது சொல் அவர் கண்டுபிடித்தது, பேரண்டிங், பெற்றோரியம் என்பதை எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் இந்த கட்டுரைகளூடாக தெரியப்படுத்தி பிள்ளை வளர்ப்பு முற்றிலும் கனடாவிலே மாறுபட்டது. எங்கள் சொந்த மண்ணிலே நாங்கள் பிள்ளை வளர்த்த முறைக்கும், பிள்ளைகள் கல்வியை பெற்றுக்கொண்ட முறைக்கும், இங்கே பிள்ளைகளுக்கு கல்வி வழங்கும் முறைக்கும், பிள்ளைகளின் வளர்ப்பு முறைக்கும், அதாவது ஒரு பிள்ளைய பெற்றார் கூட கண்டிக்கும் பொழுது அவர் மீது எந்த வகையிலுமே பன் செயல் புரியக்கூடாது, என்னுடைய பிள்ளைதானே என்று கூட ஒரு தட்டு தட்டக்கூடாது என்பதை கூட அவர் தன்னுடைய அந்த கட்டளவுகளாக பெற்றார். ஏன்னா அந்த முறையில சில பெற்றார் சில சட்ட சிக்கலில் மாட்டுப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. தங்களுடைய பிள்ளைகள் என்று எங்களுடைய தாய்நாட்டில் பிள்ளை வளர்ப்பு முறை போல இங்கேயும் அவர்கள் பிள்ளைகளை தண்டிக்கும் பொழுது தடி எடுத்து அடிப்பது அல்லது குட்டுவது போன்ற இதை செய்து பல பெற்றோர் சட்ட சிக்கல்கள் மாட்டுப்பொழுது அவர்களுக்காக கூட நீதிமன்றம் சென்று அவர்களை பிணையெடுக்கின்ற, அதாவது எங்களுடைய தாய் நாட்டிலே என்ன முறை இருந்தது என்பதை கனடிய நீதிமன்றங்களிலே தெரியப்படுத்தி அவர்களை வெளியில் கொண்டு வருகின்ற ஒரு பெரும் பணியவர் செய்திருந்தார். பெருவாறு வந்து கொண்டிருந்த பொழுதுதான் 95ஆம் ஆண்டிலே இவருடைய பணிவிழா நடைபெற்றது. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, இந்த பெற்றோர் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட சில கட்டுரைகளை ஒரு நூலாக தொகுத்து தமிழர் தகவலுடைய ஒரு அன்பளிப்பாக அவருடைய பிறந்தநாள் 60வது பிறந்தநாள் பரிசாக வழங்கினால் என்ன என்று சிந்தித்து அதுவரை எழுதிய அந்த 4 ஆண்டுகளிலே அவர் எழுதிய கட்டுரைகளிலே முக்கியமான 10 கட்டுரைகளை தெரிந்தெடுத்து அதிபர் ஒருவரின் கூரிய பார்வை என்கின்ற பெயரிலே தமிழர் தகவல் வெளியிட்டகம் அதனுடைய ஐரன் அசோசியேஷன் வெளியீடாக நாங்கள் வெளியிட்டு அதனை இலவசமாக அப்போது அந்த வகையிலேயே நாங்கள் 1000 பிரதிகள் அடித்து இலவசமாக சகல பாடசாலைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வழங்கியிருந்தோம். அந்த புத்தகம் மீள் பிரசுரம் செய்யப்பட்டது கனடாவிலே. இதனை விட பிரான்சில் இருக்கின்ற பிரேசில் இருக்கின்ற அவருடைய மஜன கல்லூரி பழைய மாணவர்கள் அவரை அழைத்து அங்கு ஒரு மணிவிழா செய்யும் பொழுது அவர்களும் அந்த நூலை மீள் பிரசுரம் செய்து அங்கு அச்சடித்து வெளியிட்டார்கள். அவருடைய மணிவிழா அந்த விலையிலே 12 நாடுகளில் இடம்பெற்றது என்று சொன்னால் அவருடைய மாணவர்கள் அவ்வளவு வாஞ்சியோடு அவரை வரவேற்று அவரை போற்றி அவர் தங்களுக்கு வழங்கிய அந்த கல்வி ஊற்றுக்காக அவரை கௌரவம் செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். கொழும்பில் கூட அந்த ஆண்டு அவரை அழைத்து கொழும்பில் இருக்கின்ற மாயினா முன்னாள் மாணவர்கள் அவருக்கு இந்த மணிவிழா ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள். நாங்கள் அதனை 12 மாதங்களும் அந்த மணிவிழா கொண்டாட்டம் நடைபெற்று அந்த 12வது மாதம் முடிகின்ற வகையிலே காலஞ்சென்ற பேராசிரியர் கவர்னர் சோத்தம் பேரளப்பொழுது கனடா வந்திருந்தார். அவர்தான் அந்த இறுதியாக அந்த மணிவிழா முடிகின்ற அந்த நிகழ்வில் கலந்து அவர் சிறப்பான உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். அது கூட அந்த கல்வி தேடலுக்கான உரை. அந்த தேடலின் உரை பற்றிய சில விளக்கங்களை நன்றாக உள்வாங்கிக் கொண்ட அதிபர் அவர்கள் அதன் பின்னர் அந்த பாதையிலே தன்னுடைய கல்வித் தேடலை மேற்கொண்டிருந்தார். அதனால் என்ன நடைபெற்றது என்றால் 2வது நூலையும் நாங்கள் தமிழர் தகவலே அவருக்காக வெளியிட்டோம். உங்களுக்கு தெரியும் அவருடைய மனைவியார் புற்றுநோயால் இறந்திருந்தார். அது 10வது ஆண்டு 99ஆம் ஆண்டில் வந்த பொழுது அந்த புற்றுநோய் சிகிச்சைக்கென ஒரு நிதியை தன்னுடைய மனைவியின் பெயரால் வழங்க வேண்டும் என்று அவர் விரும்பிய வேளையில் அவருடைய மனைவியார் அமிர்தா கௌரி கனகசபாபதி அவர்கள் அப்பொழுதும் இந்த தமிழர் தகவலில் தொடர்ச்சியாக அவர் எழுதி கொண்டு வந்த கட்டுரைகளிலே சில கட்டுரைகள் முக்கியமாக அந்த சில கட்டுரைகள் வந்து உளவியல் சம்பந்தப்பட்டது. அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகள் உளவியல் சம்பந்தப்பட்டது, பேரண்ட்ஸ் சில்ட்ரன் அண்ட் சைக்காலஜி, இதுதான் அந்த நூலின் தலையங்கம். அதாவது பல்வேறு விதமான உளவியல் பிரச்சனைகள் பெற்றோர்களும் பிள்ளைகளும் சங்கடப்பட்டு கொண்டிருந்த காலம். அதாவது ஒரு புதிய மண்ணிலே ஒரு புதிய கலாச்சார சூழலில் ஒரு புதிய மொழி உள்ள நாட்டிலே அவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்ள முடியாமலும் அதற்கு ஏற்ற வகையிலே தங்களை தங்களுடைய கல்வி அல்லது தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாமலும் பல்வேறு சிக்கலை சந்தித்த விலை. அந்த விலையில் உங்களுக்கு சூழல் தெரியலாம், பெருமளவிலான பெற்றோருடைய தற்கொலைகள் இங்கே இடம்பெற்றன. முக்கியமாக தாய்மார் சில சந்தர்ப்பங்களில் தாய்மார் பிள்ளைகளையும் நஞ்சூட்டி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முடித்து தங்களையும் முடித்து கொண்ட சம்பவம் நடைபெற்றுள்ளது. அதிபர் அவர்கள் எல்லோரும் பார்த்தும் கூட கரிசனம் கொண்டார். காரணம் என்னவென்றால் அவர்கள் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளோடு நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்த ஒரு பணியை ஒரு தொழிலை புரிந்து கொண்டிருந்தவர். அந்த வேளையில் அவருடைய கட்டுரைகள் தான் இந்த பெற்றோர் பிள்ளைகள் உளவியல் சம்பந்தப்பட்டது. பல பெற்றோர்களை அவர் இங்கிருக்கின்ற மனோவியல் நிபுணர்களிடம் சைக்கியாட்ரிஸ்டர்களிடம் அவரே அழைத்து சென்று அவர்களுக்கு சரியான ஒரு உளவியல் ஆலோசனை மருத்துவ ஆலோசனை என்பதுக்கு அப்பால் வைத்திய சிகிச்சை முறைகள் என்பதற்கு அப்பால் உளவியல் ஆலோசனைகளை வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திய பொழுது அவர் செய்த மிக பெரும் பணி குழுக்கள் குழுக்களாக பெற்றோர்களை அழைத்து அவர்களுடைய தமிழ் உளவியல் மனோவியல் நிபுணர்களை இங்கே பலர் இருக்கிறார். இங்கே ஒரு 30 அதிகமான சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கிறார்கள் தமிழர்களிலே. அவர்களை அழைத்து தாய்மொழியிலேயே அவர்களுக்கு அந்த இந்த விடயங்களை விளங்கப்படுத்தி எவ்வாறு இந்த சமூகத்திலே தங்களை இணைத்துக் கொள்வதில் உள்ள கஷ்டங்களை அவர்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்பதை தெரியப்படுத்திய மிகப்பெரிய ஒரு பணி. அதாவது ஒவ்வொருவரும் 5 ஆண்டுகளாக நான் அவருடைய கடந்த 25 ஆண்டுகால கன்னடிய வாழ்க்கையை நான் பார்ப்பேன். ஆனால் ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் வருவது வகையிலே அது மாற்றம் பெற்றுக் கொண்டு வந்தது. அது தவிர்க்க முடியாத சூழல். ஏன்னா புதிய நாடு முதலில் ஆரம்பத்திலே எங்கள் பிள்ளைகளோருமே சிறு வகுப்பில் தான் படித்தார்கள். 5 ஆண்டுகள் முடியும் பொழுது நடுநிலை பாடசாலைகளுக்கு சென்றார்கள். அதிலிருந்து 5 ஆண்டுகள் முடியும் பொழுது உயர் வகுப்புகளுக்கு சென்றார்கள். அதிலிருந்து அடுத்த 5 ஆண்டு வரும் பொழுது பல்கலைக்கழகம் செல்ல வேண்டி வந்துவிட்டது. பல்கலைக்கழகம் முடிந்த வாழ்க்கையிலே பலர் பல்கலைக்கழகத்திலிருந்து இடையிலே கல்வியை தொடர முடியாமல் டிராப் அவுட் என்று சொல்வார்கள். அதிலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தது. இவ்வாறான சூழ்நிலைகள் வரும் பொழுதுதான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில், எங்களுடைய பெற்றோர் பொதுவாகவே தங்களுடைய பிள்ளைகள் டாக்டராகவோ பொறியியலாளராகவோ வர வேண்டும் என்ற சிந்தனையோடு வந்த ஒரு சமூகம் அது. எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு அப்படியானதாக இருந்தது, நான் அதை பிள்ளை சொல்ல முடியாது. அந்த சூழலில் தான் பிள்ளைகள் இவ்வாறு பல்கலைக்கழகங்களிலே கல்வியை தொடர முடியாமல் விட்டு செல்வதும், இந்த இளையர் குழுக்கள் கேங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு நிகழ்வுகளுக்குள் அவர்கள் ஒரு சிலர் உள்வாங்கப்பட்ட பொழுது, அதனால் சமூகம் ஒரு பாதிப்பு ஏற்பட்ட பொழுதெல்லாம் அங்கே ஒருவர் தான் முன்னால் நிற்பார், அங்கே ஒருவர் தான் ஆலோசனை வழங்கக்கூடியதாக இருப்பார், அங்கே ஒருவர் தான் கல்வி சபைக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இடையிலே தொடர்பாளராக இருப்பார், அங்கே ஒருவர் மட்டும்தான் காவல்துறையோடும் நீதித்துறையோடும் சட்டத்துறையோடும் தமிழ் சமூகம் சார்ந்த விடயங்களிலே பேச்சாளராக இருப்பார், அங்கே ஒருவர் தான் இவ்வாறான கருத்தரங்குகள் உரையரங்களிலே இந்த பிரச்சனையை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு ஒருவராக நாங்கள் பார்க்கக்கூடிய அறிந்திருக்கிறார் என்றால் அது அமரர் கணசுவாதி அவர்கள். இப்படி நான் அவருடைய விடயங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் முற்று முழுதாக அவருடைய குடும்ப சுமையையும் குடும்ப வாழ்க்கையும் மறந்து விடுவோம். அவர் 4 குழந்தைகளின் தந்தை, தாய் இல்லாத பிள்ளைகள், அந்த வளர்ப்பு முறைக்கு ஊடாகவும் தன்னுடைய முழு நேரத்தை, அதாவது இது சில பேரை பொறுத்து கொண்டால் இந்த 8 மணித்தால வேலை தானே, 8 மணித்தால வேலைக்குரிய சம்பளத்தை பெற்றாச்சு, வேலை முடிஞ்சாச்சு, வந்தாச்சு, வீடு, நான், எந்த குடும்பம், என்னுடைய வீடு என்று நாங்கள் போய்விடுவோம். ஆனால் அப்படி இல்லை. அவர் 24 மணி நேரமும் தமிழ் சமூகம் பற்றிய சிந்தனை, தமிழ் மாணவர்களுடைய எதிர்காலம் இந்த மண்ணிலே என்று பார்த்து கொண்டிருந்த பொழுது, பிரமணியை இந்த மண்ணை மட்டும் பார்க்காமல் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் அந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் அவர் ஒப்புட்டளவில், அதான் அவருடைய கட்டுரைகள் பல ஒப்புட்டளவில், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற தமிழ் மாணவர் பெற்றோர் பிரச்சனை வேறு, இங்கிருக்கின்ற தமிழ் மாணவர் பிரச்சனை வேறு. ஏன்னா இங்கே ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, ஐரோப்பிய நாடுகளில் அந்தந்த நாட்டு மொழிகள் தான் அங்கே கல்வி மொழியாக போதுனா மொழியாக இருக்கின்றன. அப்ப அங்குள்ள பெற்றாருக்குள்ள பிரச்சனை வேறு என்பதை இங்குள்ள பெற்றாருக்கு புறப்படுத்ததும், அதே வேளையில பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று அங்குள்ள தன்னுடைய பழைய மாணவ சங்கங்கள், அங்குள்ள பெற்றார் சங்கங்கள், அங்குள்ள பொது அமைப்புகள் அழைப்பை ஏற்று சென்று அங்கே கருத்தரங்குகளை நடத்தியிருக்கிறார். என தெரியுமா, ஐரோப்பிய நாடுகளில் பல கருத்தரங்குகளை அங்குள்ள தமிழ் ஆசிரியர்களுக்கு சேர்ந்து நடத்தி வந்திருக்கிறார். அவர்கள் இவரோடு தொடர்பாளராக இருந்திருக்கிறார்கள். சிலர் கனடா வரும் பொழுது நேரடியாக அவரை சென்று அவரோடு ஓரிரு நாட்கள் தங்கியிருந்து அவரிடமிருந்து சில ஆலோசனைகளை பெற்று சென்றிருக்கிறார்கள். இப்ப இந்த வகையில் தான் நான் அவருடைய மனைவியாருடைய 10வது ஆண்டு நினைவு வந்த பொழுது அந்த பெற்றோர் பிள்ளைகள் உளவியல் என்கின்ற ஒரு புத்தகத்தையும் தமிழர் வெளியீடாக நாங்கள் வெளியிட்டோம். அந்த புத்தகம் முதலாவது அதிபர் ஒருவரின் கூறிய பார்வையை போல இலவசமாக கொடுக்கப்படவில்லை, அது விற்பனை செய்யப்பட்டது. அந்த நிகழ்விலே அவருடைய மனைவியாரின் 10வது ஆண்டு ஏன் விற்பனை செய்யப்பட்டது என்றால் லாபம் கருதி அல்ல, அந்த அந்த விற்பனை மூலம் வந்த அவ்வளவு பணத்தையும் அந்த மேடையில் வைத்து அவர் என்ன செய்தார் என்றால் கனடாவில் இருக்கின்ற புற்றுநோய் ஆய்வு நிலையத்தை கொடுத்தார். காரணம், அவர் தன்னுடைய மனைவியாரை அந்த நோக்கி பலி கொடுத்தவர். அதனுடையால் அது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருங்காலத்தில் இவ்வாறான இழப்புகள் யாருக்கும் வரக்கூடாது என்கின்ற அந்த பெரிய மனதோடு அந்த பணியை செய்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக சோகமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், அவ்வாறு அவருடைய மனைவியின் 10வது ஆண்டை நினைவிற்கொண்டு இந்த நூலை வெளியிட்டு அதன் மூலம் கிடைத்த பணத்தை புற்றுநோய் ஆய்வுக்கு அவர் கொடுக்கின்ற அந்த வேளையிலே அவருடைய 2வது புதல்வர் மணிமாறன் அதே நோய்க்கு உட்பட்டான். ஒரு காட்டன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரி, நல்ல உயர் பதவியில் இருந்தவன், திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே பொல்லாத அந்த புற்றுநோய் அந்த இளைஞனை ஒரு வருடம் சித்திரவதை செய்தது. அவனை தாயாகவும் தந்தையாகவும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்றாலும் நான் இதை கட்டாயம் குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அவர் வகையான சோதனைகளுக்கூடாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து சமூகத்தோடு தன்னை பிணைத்துக் கொண்டு வரும் என்பதை கட்டாயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அவனுடைய இறப்பு தன்னுடைய கையில் தன்னுடைய மடியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக கடைசி நாட்களில் வைத்தியசாலையிலிருந்து தன்னுடைய மகனை வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டிலேயே அந்த மரணம் சம்பவித்தது பொழுது அதிபர் அவர்கள் நிரம்பி ஆட்டம் கண்டுவிட்டார். நான் ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருந்தேன். அவர் என்னோட பேசும் பொழுது சொன்னார், நான் ஏதாவது பாவம் செய்திருந்தால் என்னை கொண்டு செல்லாமே, ஏன் என் கண் முன்னால் என் மனைவியையும் என் பிள்ளையையும் கடவுள் இப்படி பழி வாங்குகிறார் என்று அவர் ரொம்ப வேதனையோடு அவர் சொன்ன நிகழ்வு எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் அதை அவருடைய மகனுடைய நினைவாக வந்த மேலே நான் எழுதியிருந்தேன். அந்த நான் நினைத்தேன் அப்பொழுது அதிபர் அவருடைய பன்முக பணி, சேவை, சமூக பார்வை இவை எல்லாமே இத்தோடு முடிந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருந்தது. ஆனால் அதற்கூடாகவும் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அவர் தொடர்ந்தும் அதன் பின்னரும் அவன் இறந்தது அவருடைய பிறந்த நாள் என்று 1999 அக்டோபர் மாதம் 23 அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் இன்றே அவருடைய இரண்டாவது மகன் மணிமாறன் காலமானார். இதுதான் கொடுமை. கொடுமை என்பதே செல்வார்கள் உடமையில் வறுமைதான் கொடுமை என்று, ஆனால் அதிலும் பார்க்க கொடுமை இளமையில் மரணம். அப்ப மனைவியையும் தன்னுடைய ஒரு இளம் மகனையும் ஒரு கொடிய நோய்க்கு பறிகொடுத்து விட்டும் அதன் பின்னரும் கடந்த 15 மேலாக அதிபர் தன்னுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்துக்காகவே கொடுத்திருக்கிறார். ஆனால் சில வேளைகளில் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு சில பாதிப்புகள் வரும் பொழுது எங்கள் மனம் அந்த வரியில் இருந்து ஒரு வலிமையை பெற்றுவிடும், ஒரு ஓர்மம் வந்துவிடும், இப்படியா நடக்கிறது, சரி நானும் ஒரு கை பார்க்கிறேன் என்கின்ற அந்த பாணியிலே அவர் அதன் பின்னர் தான் அசுர உலகத்திலே சில பணிகளை மேற்கொண்டார். அசுர உலகத்தில் என்றதை நான் சொல்லுவேன். ஏனென்றால் அவர் அதுவரைக்கும் ஒரு ஒரு இலக்கிய படைப்பாளியாக எங்கேயுமே அறிமுகம் காணப்படவில்லை. அவர் வெறுமனையே இந்த பெற்றோர்கள் கல்வி முறைமை உளவியல் சம்பந்தமான கட்டுரை எழுதி வந்தவர். அதன் பிறகு என்ன செய்தார் என்றால் சிறுவர்களுக்கான சில கதைகள் எழுதினார். சிறுவர்களுக்கான சில கதைகளை எழுதி அந்த கதைகளை தன்னுடைய மகனுடைய பெயரிலே மணிமாறன் கதைகள் என்று அது விஞ்ஞான ரீதியான விளக்கங்களோடு எழுதப்பட்ட சிறுவர்களுக்கான கதைகள். அதனை ஜெர்மனியில் இருந்து வெளிவருகின்ற வெற்றிமணி என்கின்ற சஞ்சிகையினுடைய ஆசிரியர் அவரும் அவருடைய ஒரு மாணவன் மாஜனா கல்லூரியினுடைய மோனாக்கான சிவகுமாரன் அவருடைய சஞ்சிகையிலே வெற்றிமணியிலும் சுவத்தமிழ் என்கின்ற சஞ்சிகையிலும் தொடர்ச்சியாக அந்த விஞ்ஞான கட்டுரைகள் பிரசுரித்து அதை மாறன் மணிக்கதைகள் ஒன்று முதலாவது என்ற ஒரு தொகுதியாக சில கதைகளை ஒரு நூலாக வெளியிட்டு அதை வழங்கியிருந்தார். பின்னர் தொடர்ந்தும் அவ்வாறான அவர் தன்னுடைய மகன் பெயரிலே சில கதைகளை இந்த இலக்கிய சிறுவர்களுக்கான இலக்கியமாக எழுதி வந்து அது இலங்கையிலே அம்பனை கலைக்கழகம் அவருடைய ஊர் சார்ந்தது தெளிப்படையிலே அவர்கள் மாறன் மணிக்கதைகள் 2 என்கின்ற 2 நூலை அங்கே வெளியிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஜெர்மனி சிவகுமாரன் அவர்கள் தன்னுடைய வெற்றிமணியிலே அதிபர் அவர்கள் தொடர்ச்சியாளி வந்த விஞ்ஞான புழக்க கட்டுரைகள் அவர் விஞ்ஞானம் என்று சொல்ல மாட்டார், புண்ணானம் என்று சொல்லுவார். ஏன்னா புண்ணானம் என்பது தமிழுக்கும் மட்டுமே உரிய ஒரு பெயர். புண்ணானம் என்பதே புதுமை. இரண்டாவது என்ன புண்ணானம் பேசுகிறார் என்று சொல்லுவார்கள் தமிழிலே. அதை நாங்கள் ஒரு பேச்சு தமிழாகத்தான் வைத்திருந்தோம். ஆனால் அதை ஒரு பேச்சு தமிழுக்கு அப்பால் இலக்கண தமிழாக எடுத்து விஞ்ஞானத்தை உன்னானமாக இதை கொண்டு வந்த அந்த கட்டுரைகளை கூட வெற்றிமணி சஞ்சிகை திறவுகோல் என்கின்ற ஒரு பெயரிலே ஒரு நூலாக வெளியிட்டது. அந்த நூலும் அதன் பின்னர் இலங்கையிலே 2 பதிப்பாக வெளியிடப்பட்டு பல்வேறு மட்டத்திலே அந்த நூல்கள் பலராலும் விமர்சிக்கப்பட்டன என்பதற்கு அப்பால் உள்வாங்கப்பட்டு அதாவது பெரும் மதிப்பை பெற்றது. காரணம், இந்த விஞ்ஞான கட்டுரைகளை நல்ல தமிழிலே இலகுவாக மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில எழுதக்கூடிய அளவிற்கு ஆரம்பத்திலே இவ்வாறான கட்டுரைகளை எழுதுவதற்கு பின்வாங்கிய அதிபர் அவர்கள் எவ்வாறு தன்னை வளர்த்துக் கொண்டார் என்பதுதான் முக்கியம். சமூகத்தினுடைய தேவை ஒன்றை நிறைவேற்ற சென்ற பொழுது அவர் தன்னுடைய தேடலை மேற்கொண்டார், ரொம்ப படித்தார். என தெரியும், ஆரம்பத்திலே அவருடைய வீட்டிலே அவர்கள் ஒரு நூலகமாக எதுவுமே இல்லை. சிறு சிறு பத்திரிகை துணுக்குகளை ஒட்டி 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 வைத்திருப்பார், சில நூல்களை படித்து விட்டு அங்கே வைத்திருப்பார். ஆனால் பிற்பகுதியிலே அவருடைய வீட்டில் ஒரு அறை முழுமையாக புத்தக அலுமாரிகள் ஆக்கப்பட்டு அதால் நிரப்பப்பட்டு எல்லா வகையான நூல்களையும் நேத்திரியம் அவர் இந்தியாவிலிருந்து பெருமளவிலான நூல்களை ஒவ்வொரு முறையும் வரிவித்துக் கொள்வார். அவர் திருமூலரிலிருந்து இல்லா அல்ல அடிப்படையாக நீங்கள் சங்ககால இலக்கிய நூல்களிலிருந்து நினைக்கிறேன் அவர் இந்த கடந்த 25 ஆண்டுகளில் தான் அந்த நூல்களை எடுத்து படித்திருக்கேன். அவரது விலங்கியல் ஆசிரியர் அந்த புரிவோடு தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. முழுமையாக ஒரு சமூகவியலாளராக தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற இடத்திலே அவர் இந்த பணிகளில் எழுத்து பணிதான் அவருடைய முக்கியமானதாக பிற்காலத்திலே இருந்தது. இதனால் அவர் பல்வேறு மேடைகள் நிகழ்ச்சிகளுக்கும் கூட்டங்களுக்கும் கருத்தரங்களுக்கும் அழைக்கப்பட்டார். அவருடைய கருத்துக்களை மக்கள் உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஒரு நடன அரங்கேற்றத்துக்கு அவரை அழைத்தால் அவர் அந்த நடன அரங்கேற்றத்தை பாராட்டுவதாக அவருடைய உரை அமையாது, அதனோடு ஒட்டியதாக சமூகம் சார்ந்த பார்வையிலே அவர் சிறந்த ஒரு இலக்கிய விமர்சகராக இசத்துற விற்பனர் சிலரில் உள்ள ராகங்களை அவர் எங்கே கற்றுக்கொண்டார் என்று கூட நாங்கள் சந்தேகிக்கும் அளவிற்கு அவருடைய உரைகள் அமைந்திருக்கும். அந்தந்த இடங்களுக்கு பொருத்தமான உரைகளை அதற்குரிய போதிய ஆதாரங்களுடன் ரொம்ப படித்துவிட்டு தன்னை தயார் பண்ணி கொண்டுதான் அவர் மடிக்கு வருவாரே தவிர சும்மா வந்து அப்படி இப்படி மாதிரி சமாளித்து விட்டு போகின்ற தன்மையை நாங்கள் அதிபரிடம் பார்க்கவில்லை. ஏன்னா அவரை பற்றிய ஒரு பொதுவான அபிப்பிராயம் மாஜனா கல்லூரியில் அதிபராக இருந்த பொழுது மிக கண்டிப்பானவர். அதாவது மாணவர்களுக்கு பிளாசுவார் என்பதுதான் பொதுவான அபிப்பிராயம். அவர் டக்கண்டு பிரம்பால் விடுத்து விடுவார், அதே மாணவர்கள் அடி வாங்கினாலும் அவர் மீது அன்பும் அபிமானமும் கொண்டிருந்தார். காரணம், அவர் அந்த மாணவர்களுடைய நல்லொழுக்கத்துக்காகத்தான் அவ்வாறு நடந்து கொண்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவ்வாறு அவரிடம் பிரம்படி வாங்கிய மாணவர்கள் தான் மிக பெருந்தொகையானவர்கள், மருத்துவர்களாக உலகம் முழுவதும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு பெருமை பெற்று வந்தவர் பிற்காலத்திலே என்ன செய்தார் என்றால், இந்த எழுத்துத்துறைகள் இப்ப என்னுடைய தமிழர் எடுத்துக்கொண்டால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாறா மாதம் முடிவு வந்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 12 கட்டுரை என்றால் 20 வருடங்கள் எத்தனை கட்டுரை. இதனை விட ஒரு பத்திரிகைகள் எங்கே வெளிவருகிற பத்திரிகைகளுக்கு கூட ஒரு நாடக விழா நடன விழா பற்றி கூட அவர் விமர்சனம் எழுதுவார் பத்திரிகைகளிலே. அதாவது இன்னொரு பணியாக அவருடைய இருந்தது, அது அந்த விழாக்காரர் கேட்டு எழுதுவதில்லை, அவருடைய மனதிலே ஒரு உந்துதல் வந்துவிட்டால் ஒரு நிகழ்ச்சியை பார்த்து விட்டு எழுதி விடுவார். அது எழுதுவதென்பது அவருக்கு ஒரு கைவந்த கதையாக பிற்பகுதியிலே போய்விட்டது. பிற்பகுதியிலே அவர் ஒரு முக்கியமான ஒரு பணியை மேற்கொண்டார். என்ன பணி என்றால், எங்கள் எல்லோருடைய பாடசாலையிலுமே ஒரு காலத்திலே புகழ் பெற்று ஆசிரியர் இருந்திருக்கிறார்கள். நாங்கள் பெயர்கள் சொல்லி குறிப்பிடுவதானால் வைத்தியசுரா கல்லூரியில் இருந்த அம்பிகாபாகர், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் தம்பர், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் நாவண்ணா சபாரட்னம், மாஜினா கல்லூரியினுடைய தேத்து ஜெயரட்னம், ஹார்டி கல்லூரியினுடைய புகழ் பெற்ற அதிபராக இருந்த அருளானந்தம் போன்றவர்கள், சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி, சுண்டுக்குழி மாளிகர் கல்லூரி அப்படின்ற அந்த புகழ் பெற்ற அந்த பாடசாலை, கொக்குவில் இந்து கல்லூரி இந்த ஹென்றி பேருமனாய், இவர்கள் தான் அந்த காலத்திலே மகாத்மா காந்தியை இலங்கை கலைத்து இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்கின்ற இளையோர் காங்கிரஸ் என்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கி முதல் முறையாக இந்த இந்த ஒரு கண்களை திறக்க வைத்தவர்கள் தமிழ் சமூகத்துக்கு அந்த நாட்களிலே. இவர்களை பற்றிய பல்வேறு விடயங்களை பத்திரிகைகளிலே ஒரு விளம்பரமாக போட்டு அவருடைய குடும்பத்தினரிடம் அவருடன் படித்தவரிடம் பழையவரிடம் பெற்று அவர்களை 23 அதிபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரை தொகுதியை எம்மை வாழ வைத்தவர்கள் இதான் அந்த நூல். இதான் கடைசியாக அவருடைய வெளிவந்த 2 நூல்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 23 புகழ்பெற்ற ஈழத்தின் தமிழ் அதிபர்களை பற்றிய ஒரு வாழ்க்கை தொகுப்பு. ஆனா இப்படிதான் சொல்லும் பொழுது யாரும் நிற்க கூடாது, அவருடைய பிறந்தார், எங்க படிச்சார், எங்க பட்டம் பெற்றார், இது எங்க ஆசிரியர் கடமையாற்றியார் என்ற அந்த தொகுப்பு அல்ல. அதன் ஊடாக ஏறத்தாழ கடந்த 200 ஆண்டுகள் ஈழத்தில் தமிழ் மாணவர்களையும் மட்டக்களப்பில் அதிபராக கடமையாற்றியவர்களை பற்றி கூட அதில் இருக்கின்றது. அதாவது ஈழத்திலே தமிழர்களுடைய கல்வித்துறை என்பது எவ்வாறு வளர்ச்சி பெற்றது என்பதை இந்த 23 அதிபர்களுடைய பற்றிய கட்டுரைகள் ஊடாக தந்திருக்கிறார். இது ஒரு பொக்கிஷம், இது ஒரு ஆவணம், டாக்குமெண்ட்.
கண்டிப்பாக
வெறுமனையே நாங்கள் சும்மா வெறுமனையே ஹெண்டி பெருமனாய் மெடிக்கல் இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஹெண்டி பெருமனாய் மூடாக அந்த வழியில் எவ்வாறு இலங்கை தமிழர் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது, இளைஞர் காங்கிரஸ் எவ்வாறு மகாத்மா காந்தி இங்கு கொண்டு வரப்பட்டார், எவ்வாறு முதலாவது தேர்தலிலே வாக்களிப்பை பரிஷ்கரிப்பது என்று அப்பொழுது தமிழ் இளைஞர் காங்கிரஸ் முடிவெடுத்தது. அதாவது தமிழ் மக்களுடைய கடந்த 200 ஆண்டுகால அரசியல், கல்வி, சமூக பண்பாட்டியலை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த 23 அறிவுகளை பற்றி அவர்களுடைய அந்த கட்டுரை வந்து மிக முக்கியம், நூல் வந்து மிக முக்கியமானது. அதாவது எம்மை பால வைத்தவர்கள், அவரது எங்கள் அதிபர்கள் அப்படி எல்லாம் எழுதவில்லை. இது எழுதியவரே இன்னும் ஒரு அதிபர், ஆனால் அவரை பற்றி கட்டுரை அங்கே இல்லை. ஒரு அதிபர் தனக்கு முன்னர் இருந்த 23 அதிபர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், பொதுவாக வித்துவ காய்ச்சல்கள் இருக்கும் எங்கள் சமூகத்தில். ஒரு நல்ல ஒரு நாதசுர வித்துவாரை பற்றி இன்னொரு நாதசுரத்தை தான் போட மாட்டேன், நல்ல எழுத்தாளரை பற்றி இன்னொரு எழுத்தாளர் போட மாட்டேன். ஆனால் இங்கே இவர் அதிபராக இருந்து கொண்டு இவரே ஒரு புகழ் பெற்ற அதிபர், ஆனால் தனது முன்னோடிகளான 23 அதிபர்கள் எடுத்து அதற்கு தெரியும் மடத்தியாரங்கள் ஒதுக்கி, உங்களுக்கு தெரியும் எங்கள் நாட்டிலே உள்ள பத்திரிகைகள் இந்த கட்டுரைகளை போடுவதால் எழுத்தாளர்களுக்கு சன்மானமே கொடுப்பதில்லை. அப்படி இருந்தும் அவைகளை எழுதி அனுப்பி பிறகு தொகுத்து அதை நூலாக்கி வெளியிட்டு அந்த நூல் வெளியீடு கூட 8-9 நாடுகள் நடைபெற்றது. பெருமனே கல்லாவில் மட்டுமில்லை, இறுதியாக கொழும்பிலும் நடைபெற்றது. அந்த புத்தகத்துக்கு பெருமதிப்புண்டு. அதே வழியிலே சமகாலத்திலே அதே நூல் வெளியீட்டோடு சேர்ந்ததாக அவர் இன்னொரு நூல் தன்னுடைய ஏற்கனவே எழுதின பல கட்டுரைகளால் பல விஞ்ஞான கட்டுரைகளை, அதாவது மரங்கள் பற்றி எழுதியிருக்கிறார், விலங்குகள் பற்றி எழுதியிருக்கிறார். இப்ப நீங்கள் ஒரு மரத்தை எடுப்பீங்கன்னா கார்த்திகை பூ எடுப்பீர்கள் என்றால் கார்த்திகை பூ எங்கள் எல்லோருக்கும் தெரியும், கார்த்திகை மாதம் மரம். ஆனால் அந்த கார்த்திகை பூக்குரிய பொட்டானிக்கல் பெயர் என்ன, தாவரவியல் பெயர் என்ன, ஒவ்வொரு நாட்டிலே அந்த பூ பற்றிய பிரபரம் விளக்கம் எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் அந்த பூ மலர்கின்றது, அந்த பூவினுடைய தாற்பரியங்கள் என்ன, அதில் இருந்து எங்கள் உடம்புக்கு தேவையானது என்று இருக்கிறது, நச்சு பொருள் என்ன இருக்கிறது, இவ்வாறான அதான் அந்த மரங்கள். அடுத்தது மனிதர்கள், மனிதர்களை பற்றிய ஆய்வுகளையும் தன்னுடைய விலங்கியல் துறை ஊடாக அவர் பெற்றுக் கொண்டதை பார்த்தார். மற்றது மிருகங்கள், ஒவ்வொரு மிருகத்திலும் இருக்கிற நன்மை தீமை, ஆடு வளர்த்தால் வீட்டுக்கு என்ன நன்மை வரும், அதனுடைய ஆட்டிலிருந்து வருகின்ற எச்சம் எங்களுக்கு தோட்ட செய்கைக்கு பயன்படும், அதை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். பூட்டை துப்புரா வாய்த்திருப்பதற்கு விலங்குகள், பூட்டு வளர்ப்பு பிராணிகள் உள்ள முக்கியமானவை, இப்படியாக தொடர்ச்சியாக எழுதி வந்த கட்டுரைகளை ஒரு புத்தகமாக்கியிருந்தார். புத்தகத்தின் பெயர் மரம், மாந்தர், மிருகம். இதுதான் அந்த மற்ற புத்தகம். அது பாருங்கள், சம காலத்திலே இரண்டு வகையான பார்வையோடு அவர்கள் எழுத்திருந்தது. ஒன்று முன்னோடி அதிபர்கள், மறுபுறம் மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். இப்ப இந்த ரெண்டையும் நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய சமூக பார்வை தான் இங்கே மிக முக்கியமானது. நான் படித்தவர்கள், எனக்கு தெரிந்தவர்கள் என்னோடே சென்று விட வேண்டும் என்பது இல்லாமல் அதை அடுத்த பறைக்கு காவிக்கொண்டு செல்வதற்கு கையளித்து விட்டுத்தான் அவர் எங்களிடமிருந்து போயிருக்கின்றார். அவர் எதனையுமே அவருக்கு கொடுக்கப்பட்ட கொடைகளை அவர் முழுமையாக பயன்படுத்தி சமூகத்துக்கு வழங்கிவிட்டு தான் போயிருக்கிறார். அவர் மற்றவர்கள் போல தன்னோடு சுமந்து கொண்டு செல்லவில்லை, அவர்கள் அழிந்து விடவில்லை. அவருடைய அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள், அவர் சமூகத்தில் பெற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தும் எழுத்த வடிவமாக சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் அவருடைய இன்னும் பல நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் நூலாக்கம் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கின்றன. இது ஒன்று. மறுபுறத்திலே அவருடைய வீடு, அவர் ஸ்காபரோவிலே தமிழர்கள் கூட இருக்கின்ற ஒரு நகரத்தில் தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வீட்டு செல்பவர்களுக்கு தெரியும், கோடை காலத்திலே அவர் வீடு பின் வளவு முழுவதும் மரக்கறி தோட்டம். அவர் ஒரு விவசாயியாகவே நிற்பார். அவர் சண்டை கட்டு கட்டி கொண்டு கையில் மண்பட்டி அளவாங்கோடு இன்னும் ஒன்று ரெண்டு பேரை மிக கொண்டு அவர் எல்லா வகையான மரக்கறிகளையும், நீங்கள் அவருடைய வீட்டுக்கு போனீர்களானால் அவர் பின் வளவுக்கு கூட்டிக் கொண்டு போய் கோவாயில பிடிங்க தருவார், கேரட் பிடிங்க தருவார், தக்காளி பழம் பிடிங்க தருவார், கத்திரிக்காய் பிடிங்க தருவார், அல்லது வேணும் என்பதை பிடிங்க கொண்டு போவார். அவர் விற்பனை செய்வதில்லை, முழுவதுமே அன்பளிப்பாக கொடுப்பார். அதே போல வீட்டின் முன்புறத்தையும் இருமருங்கும் பூனைகள் இருந்தால் பூந்தோட்டம், ரோசா செடியிலிருந்து செவ்வந்தியிலிருந்து வீடு பூந்தோட்டம். ஒரு தெரியும் கனடாவில் இருந்து வருகின்ற பிரபஞ்சமான பத்திரிகை டொரண்டோ ஸ்டார் ஒருமுறை அவருடைய பூந்தோட்டங்களை படமெடுத்து அவரை செவ்வி கண்டு ஒரு கட்டுரை போட்டிருந்தது ஆங்கில பத்திரிகை, ஒரு மைய ஊடகம். இது அவருடைய பொழுதுபோக்கு என்று நாங்கள் சொல்லுவோமானால் பிள்ளை இல்லை, அதை பொழுதுபோக்காக நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவார் உடற்பயிற்சி என்று. இப்பொழுதெல்லாம் இந்த கோடைகாலம் முடியும் பொழுது அவருடைய வீட்டை சுற்றி இருக்கின்ற மரங்களிலிருந்து இலகுடை எல்லாம் விடும். அவர் மற்றவர்கள் இலகுடைய அள்ளி சாக்குகள் போட்டு கொண்டு போய் வெளியிலே குப்பை அழுகிற வண்டிக்காக போட மாட்டார். அவர் பெரிய கிடங்குகள் வெட்டி அந்த இலைகளையும் சரிகளையும் குப்புகளையும் புதைத்து விடுவார். அது பசலை ஆகிறது அடுத்த முறை கூட காலத்திலே. அதாவது நடைமுறையில் அவர் சொல்வார்கள், அவருடைய காங்கிரஸ் துறையிலே அவர் பிறந்தது சண்டிலிப்பாயிலே, திருமணமாகி இருந்தது காங்கிரஸ் துறையிலே மாஜினால் கல்வி அப்பிக்கும் பொழுது, அப்பொழுதே அவருடைய திருமண காங்கிரஸ் வீடு குறு வீதியிலே ஒரு பூந்தோட்டமாக மலச்சூடையாக காட்சியளிக்கும் என்று. இங்கே அப்படி நாங்கள் செய்ய முடியாது, காரணம் இங்கே எங்களுக்கான அந்த கூட காலம் வந்து ஒரு 4-5 மாதங்கள். ஆனால் இந்த 4-5 மாதங்களையும் அவர் முழுமையாக தன்னுடைய வளவின் ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் ஒன்றில் விவசாயத்தில் ஈடுபடுத்தி பயன்படுத்தி இருக்கிறார் சமூகத்துக்கு, தனக்கல்ல. நீங்கள் யார் அந்த காலங்களில் அவர் வீட்டுக்கு போனாலும் சிறிது நேரத்தில் பின்பளவு கூட்டிக் கொண்டு போவார், கொண்டு போய் பிடுங்கி கொண்டு போகும்போது தான் சொல்லுவார். சிலர் நீங்கள் ஒரு ஒரு மரியாதைக்காக 4 கோவாவை அல்லது 2 தக்காளி பழம் பிடிங்கினால் அவர் பழைய 2 நீர் கொடுக்கிறேன்னு சொல்லி போட்டு கொப்பாக முடிச்சு வச்சுடுவார் தக்காளி பழத்தை. இந்த பரோபகார சிந்தனை என்பது எல்லோருக்கும் வராது. அதாவது அவர் வந்து எந்த வகையிலுமே தனக்கு நன்மை பெறுவதற்காக செய்யவில்லை என்பதை 25 ஆண்டுகள் அவரோடு நெருக்கமாக பழகியவன் ஒருவன் என்கின்ற வகையிலே என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். எனக்கு ஒரு திருப்தி இருக்கிறது என்னவென்றால், தமிழர்கள் 91ஆம் ஆண்டிலிருந்து கனடாவிலே ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்திலே நாங்கள் முதல் முறையாக கண்டிய தமிழர் சமூகத்திலே வாழும் பொழுதே ஒருவரை கௌரவிக்கவும் என்கின்ற சுலோகத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் ஆண்டு விழாவிலே 8-9 பேரை கௌரவிப்போம். ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள், கலை, இலக்கியம், சமூகம், ஊடகம், 2 மாணவர்கள் கல்வித்துறையிலே முன்னணியில் உள்ளவர்கள், 2 வர்த்தக பிரமுகர்கள் அவர்கள் துறை சார்ந்ததற்காக இந்த பட்டியலிலே 95ஆம் ஆண்டு கல்வித்துறைக்கான விருதை பெற்றவர், விருதையும் தங்கப்பதக்கத்தையும் பெற்றவர் இப்பொழுது அமராகியுள்ள போனா கனசுவாமி அவர்கள், கனடாவிலே இந்த கல்வித்துறைக்கான முதலாவது தமிழர்கள் விருதை பெற்றவர் அவர்தான். அவர் ஒரு விருதை பெற்ற பின்னர் பேசும் பொழுது ஒன்றை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் என்றால், ஒரு ஊசி ஏற்றிய பின்னர் ஒரு குழந்தை பிள்ளைக்கு போலியோவுக்கோ அல்லது வழக்கமான தொற்று நோய் தடுப்புக்கோ திரும்பவும் ஒரு டோஸ் கொடுப்பார்களாம், அதை அந்த முதல் கொடுத்த அந்த ஊசி மருந்தை உற்சாகமாக ஊக்கமாக வேலை செய்வதற்கு அதை சொல்லியிருந்தார். தமிழர்கள் அந்த தந்த விருது தனக்கு அவ்வாறான ஒரு ஊக்க மாத்திரையாக அமைந்தது என்று. தான் சில விடயங்களை செய்யும் பொழுது இதனை சமூகம் எவ்வாறு பார்க்கின்றது, சமூகம் இதனை ஏற்றுக்கொள்ளுமா என்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் யோசிச்சுதான் செய்து கொண்டேன். ஆனால் இந்த விருது பெற்ற பின்னர் தனக்கு கிடைத்த பாராட்டுகள், வாழ்த்துகள், சமூகத்தில் இருந்து தன்னை பலர் தனக்கு அனுப்பிய கடிதங்களை பார்க்கும் பொழுது தனக்கு அது ஒரு ஊக்க மாத்திரையாக அமைந்தது என்றும், தான் தொடர்ந்து எழுதுவதற்கு இந்த விருதும் தமிழர் தகவலும் தனக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்தது என்று அநேகமாக அவருடைய எல்லா நூல்களின் முன்னுரையிலும் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அதான் அவருடைய இன்னும் ஒரு நல்ல பண்பு. சில பேர் என்னென்றால் சரி அவர்களுக்கு அவர் செய்தார்கள் அல்லது விழுது இடம் கொடுத்தார்கள் என்றால் சரி என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நூலிலுமே தன்னுடைய வரும் பொழுதும் முன்னுரையிலே தன்னைக்கு இந்த எழுத ஊக்கம் தந்தது தமிழர் தகவல் தான், என்னை இந்த பாதையிலே உருவாக்கிட்ட தமிழர் தகவல் என்று அந்த பெயரை குறிப்பிட்டு எழுதுகின்ற அந்த மனப்பான்மை இருக்கிறதே, அது அவருடைய உருவம் போன்றது. அவர் உருவத்தால் மட்டும் உயர்ந்தவர் அல்ல, உள்ளத்தாலும் உயர்ந்தவர் என்று நீங்கள் அவருடைய இழப்பு நடந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள், கனடாவில் இருக்கின்ற எல்லா ஊடகங்களுமே அந்த செய்தியை வெளியில் கொண்டு வந்து அவர் பற்றிய நினைவுகளை மீட்டுக் கொண்டிருக்கின்றன. இது இன்று நாளையோடு முடிய போன்றதில்லை. அவருடைய இறுதிச் சடங்கு பெறுகின்ற திங்கள் செவ்வாய்க்கிழமையில் நடைபெறுகின்றது. திங்களும் செவ்வாயும் பார்வைக்கு வைக்கப்படுகின்றது. 31ஆம் தேதி புதன்கிழமை காலையிலே அவருடைய உடலம் தகனக்கிரியை செய்யப்படும். ஆனால் அவருடைய நினைவுகள், அவருடைய செயல்கள், அவர் விட்டு சென்றிருக்கிற எழுத்துகள், அவருடைய படைப்புகள், அவருடைய புத்தகங்கள் அவரை தொடர்ந்து இந்த சமூகத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பல பல கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். பிரதோஷமாக அவர்கள் ஒன்றுமே இன்னும் நூலாக வெளிவரவில்லை. பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல கட்டுரைகளை ஒவ்வொரு சஞ்சிகளுக்கு எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்திலே. அவர்களெல்லாம் தொகுக்கப்பட வேண்டும். நாங்களெல்லாம் இப்பொழுது அவர் காலமாகி விட்டார், இயற்கை விட்டார் என்பதற்காக நாங்கள் இப்பொழுதெல்லாம் அவரை பற்றி அவருடைய நற்பண்புகளை பற்றி நாங்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக நாங்கள் சமூகம் செய்ய வேண்டியது, அவர் எழுதிய பல்வேறு விடயங்கள் நிச்சயமாக எல்லாமே பாதுகாப்பாக அவர் வீட்டில் இருக்கின்றன. அவர் எல்லாமே பதிவில் எடுத்து பௌத்திரமாக கோவில்களிலே வைத்திருக்கின்றார். அவர்களை தெரிவு செய்த சமூகம் நாங்கள் அவற்றை வழியில் கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கானது. எத்தனையோ பல்கலைக்கழக மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு அவர்கள் வழிகாட்டியா இருந்திருக்கிறார் கவுன்சிலிங்காக. இப்ப பல்கலைக்கழகம் போவதற்கு முன்னர் சில பெற்றார் தங்களது பிள்ளைகளை அவரிடம் கொண்டு செல்வார்கள். கைடன்ஸ் கவுன்சிலராக பாடசாலைகளிலே பலர் இருந்தாலும் அதிபர் போனார் கணசுவாமி அவர்கள். இவருடைய உழைப்பின் பின்னரும் நாங்கள் பொதுவாக சொல்கின்ற ஒரு விடயம் ஈடு செய்ய முடியாத பண்றது.
நிச்சயமாக அந்த வகையிலே இந்த நீண்ட பகிர்வை எமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உலகளாவிய நேயர்களுக்கும் பகிர்ந்து கொண்டமைக்காக இந்த வேளையிலே எமது நன்றிகளை பகிர்ந்து கொள்கின்றோம்.
சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததற்காக பிரபா அவர்களே உங்களுக்கு நன்றி. உங்களுடைய வானொலி நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றி.
நன்றி, நன்றி, வணக்கம்.